මීළඟට ඒ ස්තෞපික ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 4ක කාලයක්
තියෙනවා.
4ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව සභාගේ තලමේ සංගම් ගෞරව උරුපිනරවර්ගලේ எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் நான் நினைக்கின்றேன் 8 நிமிடங்கள், தற்பொழுது 4 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் இந்த இன்றைய விவாதத்தில் உண்மையில் வெட்வரி சம்பந்தமாக கூட்டப்பட்ட சம்பந்தமாக பேசப்படுகின்றது. உண்மையில் வெட்வரி அதிகரிப்பின் மூலம் இன்று மக்கள் பாரிய ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றனர். அன்றாட வாழ்க்கை, அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் கூட இன்று மக்கள், பொதுமக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கு தெரியும், தற்பொழுது பிள்ளைகளுக்கான பாடசாலை அப்பியாச புத்தகங்கள், அப்பியாச கொப்பிகளை வாங்குவது, அதே போன்று மருந்துகள் வாங்குவது, இப்படியான பிரச்சனைகளை அன்றாடம் மக்கள் பிரச்சனையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு அரசாங்கம் உடனடியாக நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு இந்த இடத்தில் நான் சூரங்கள் அல் அமீன் வித்யாலய மாணவர்கள் தேசிய ரீதியில் நடைபெற்ற பாடசாலைகளுக்கிடையில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட அந்த உதைபந்தாட்ட போட்டியில் சாம்பியனாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் சூரங்கால் பிரதேசம் கிண்ணியா கல்வி வலயத்துக்குட்பட்ட அல் அமீன் வித்யாலயம் ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலை இன்று தேசிய ரீதியில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த இடத்தில் நான் அந்த பாடசாலை அதிபர், அதே போன்று விளையாட்டு பயிற்றுவிப்பாளர், அதே போன்று மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையில் அந்த பிரதேசத்தில் அவர்களுடைய விளையாட்டை மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தினை நாங்கள் அமல்படுத்த வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக அந்த பிரதேசத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை, நீண்டகால பிரச்சனையாக இருந்த அந்த விளையாட்டு மைதானத்தை தற்பொழுது நாங்கள் பெற்று அதை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்கு உண்மையில் அரசாங்கம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அதேபோன்று அண்மையில் கிட்டத்தட்ட 2019 விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் என்று நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நியமனங்கள், அந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் பாடசாலையில் உண்மை கடமையில் ஈடுபட்டப்பட்டு வருகின்றார்கள். அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அது சம்பந்தமாக இந்த இடத்தில் நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் பாடசாலையின் கல்விசாரா நான் அகாடமிக் ஊழியர்களின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் தொழில் மாணவர்களுடன் தொடர்பு பட்டுள்ளமையினால் அவர்களை உடனடியாக கல்விசார் ஊழியர்களின் கீழ் நியமிக்கப்பட்டு அதிகஷ்ட மற்றும் கஷ்டப்பிரதேச கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும். அத்தோடு அதிபர் ஆசிரியர், ஆசிரியர் ஆலோசகர்கள் சேவை போன்று கல்விசார் ஊழியர்கள் போன்று 4வது பாடசாலை விளையாட்டு பயிற்பாளர்களை தனியொரு சேவையாக கொண்டு வந்து அவர்களை கல்விசார் கேள்வி சேவைக்குள் உள்வாங்கப்படல் வேண்டும். அதேபோன்று அவர்களுக்கான கடமை நேரம் 2 தடவைகளில் வழங்கப்பட்டுள்ளது. 6:00 to 11:00 வரை, அதேபோன்று 2:00 to 5:00 வரை. இலங்கையில் எந்த அரசு ஊழியர்களுக்கும் 2 தடவைகள் கடமை நேரங்கள் வழங்கப்படவில்லை. எனவே இப்பயிற்றுவிப்பாளர்களுக்கு 2 தடவைகள் கடமைக்கு செல்வதில் நடைமுறை சிக்கல் காணப்படுவதனால் அக்கடமை நேரம் மாற்றப்பட்டு 1 நேரமாக மாற்றப்படல் வேண்டும். அதேபோன்று இப்பயிற்றுவிப்பாளர்கள் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுடன் தொடர்பான டிப்ளமா, உயர் டிப்ளமா மற்றும் பட்டப்படிப்புகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படல் வேண்டும் அல்லது ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படல் வேண்டும். அடுத்ததாக வினைத்திறன்கான் தடை தாண்டல் இபி பரீட்சைகளை ரத்து செய்து ஆசிரியர் சேவைக்கு வினைத்திறன்கள் தடை தாண்டல் நடத்துவது போன்று மொடியுல் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு முறையில் மொடியுல் முறை மாற்றப்பட்டு பரீட்சை சேர்த்தமை. அதேபோன்று கல்வி அமைச்சின் முகாமைத்துவ உதவியாளர் செக்மெண்ட் 2 நான் டெக்னிக்கல் என்ற அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இச்சேவையை தனியான ஒரு சேவைக்குள் உள்வாங்கப்படல் வேண்டும் அல்லது கல்வி அமைச்சின் முகாமைத்துவ உதவியாளர் செக்மெண்ட் 1 டெக்னிக்கல் என்ற அடிப்படையில் மாற்றப்பட்டு எம்என் 2 அடிப்படையில் சம்பளங்கள் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் சங்கங்கள் உரிய அதிகாரத்தை அழைத்து பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்குரிய தீர்வினை பெற வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று தற்பொழுது அந்த அஸ்வசிம திட்டத்திற்குள் முக்கியமாக தகுதியானவர்கள் விடுபட்டு இருக்கின்றார்கள், உள்வாங்கப்படவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் குறிப்பாக எல்லா பிரதேசங்களிலும் அந்த அஸ்வசிம திட்டத்திற்கு தகுதியானவர்களையும் அங்கு தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த திட்டத்தினை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.
பாமை ஸ்ருதி கார் மந்தித்துமா மீலங்கட்ட நிரோசன் பெரியரா கார் மந்தித்துமா ஒவ்வொருத்துமாட மினித்து ஹதரக காலையத்தி
கரு மூலாசன மந்திரித்துமணி அத தின விசேஷம் வெட்பத்த எவகேம சமாஜ ஆரக்ஷண பத்த மேரட்டே ஜனதாவட்ட வெடிக்கர்ல ஏ பிலிபந்த விவாதேட அப்பி சம்பந்த வேணுமா அப்பி மே அவஸ்தாவதி மதக்கர்ணவா ராஜ்ய அத்துலு சியலுதே நாட்டம மெம பது விசேஷம் மேரட்டே ஜனதாவட்ட இத்தாம பீடனேட்ட பத்கர்ண ஆகாரம் கிரியாத்மக்கல்ல தீரும் மே வகை பது வெட்டக விசேஷம் மே வகை கிரியாத்மக்கராண்ட சித்தவுனே மே ரட்டே பிரதான பிளே வியாபாரக்கிங்கின் ஹரிஹட்டியட்ட தேசிய ஆதாயம் திபாத்துமேந்துவ ஏவகேம ரேகுவ ஏவகேம சுராபது எக்க தமங்கே வகக்கீம இட்டுக்கல்ல பது அயகரகாண்ட அப்போசத்விலா தீரும் ஏஹிந்தா ஏ அப்போசத் வீம ஜனதாவகே கரமற்றின் அத பட்டோல மே ரஜய அத ஜனதாவ இத்தாம வினாசகாரி ஏவகேம் மேரட்டே கர்மாந்த ஏவகேம் மேரட்டே வியாபாரக்கின் இத்தாம் வினாசகாரி பிரதிபத்திகட அத கெனியானவைக்கில அப்படி மதாக்கணும் ஏம வெத்தி அப்படி தக்கல தீனவா தென் ஈய பெரேதா மகபேங்குவே ஏ நிலதாரின் தமன்ட்ட ஓன விதியட்ட தமங்கே படிய வெடிக்கரகத்தா ஏ படிய வெடிக்கரையும் துளின் ஏகுலாம் முகத்த மே சமாஜியத்தை யாவப்போ பணிவிடு மே ரட்டே அஹிம்சக ஜனதாவட்ட பதுகாத்தி ஏ பதுவலின் எப்பென ஏ மகபேங்குவ ஓன விதியட்ட ஏவகேம அசாதாரண லெச ஏவகேம கிசும சதாச்சாரயக் நெத்துவ மே வகை விஷால முதலக்கிங் தமங்கே படி வெடிக்கரகனீம இத்தாம அசாதாரண ஹட்டியட்ட அப்பி பேணும் ஏகட அத மே ரஜேட்ட ஜனாதிபத்துமாவ அகமத்துமாவ உதே ஹரியட்ட எத்துமல்லாட்ட மேக ஹரித வெரதிது மே மகாபேங்குவே படி வெடிக்கரகனீம ஆயமத் பிடிபஸ்தட ஹரோனோ அத கியலா ஏ நாயக்கியன்ட அத மே சபாவட்ட அவில்ல கியண்ட பெரியுனா ஏகுலாம் முனாது கரே அர ஹர்ஷ திசில்வாவ அல்லகன ஏ முதல் கமிட்டி அல்லகன ஏகட்ட வகக்கீம பவர்ல அத மேகம் பெண்லகியா ஏம நிமே மே ரட்டே எம் கிசி தீந்து தீர்ன கண்ணுவனா மே மகாபேங்குவ மே வெடிக்கரகத்த படி நவத ஆயம ஹரோல விசேஷம் மேரட்டே சமஸ்த வெடகர்ண ஜனதாவட சாதாரண லெச எம் படியடிக்கிரீம கர்ணக அப்பி விருத்தன இது ஏஹிந்த அப்பி மே அவஸ்தாவ இது மதக்கர்ணவா மே வகை அசாதாரண லெச எக்க கொட்டாசைகட விதரக் வரப்பிரசாத தீல எக்க கொட்டாசைகட விதரக் மே ஆர்த்திகேன் கொடையண்ட தீல மே சமஸ்த மே ரட்டே
ஜனதாவட
மே ஹானிய துளின் மே ரட்டே ஆர்த்திகே ஹதண்ட பே இது ஏஹிந்த அப்பி பலாபுரத்து வெனவா நியமித தினேட்ட மேரட்டே ஜனாதிபதி வர்ணிய நியமித தினேட்ட மேரட்டே மகமதி வர்ணிய தியை கியல ஏவகை கொந்தக் தியை கியல ஏதுலின் ஜனதாவ தீந்து அத்தேய் மேரட்ட பாரதெண்டோனு காட்டது கியல மேரட்டே சப ஜனதா ஹிதவாதி ஆண்டுவக் துளின் மேரட்டே மே ஆர்த்திகே நவத ஹதண்ணட அப்பி பட்டங்கண்டோனு நவத ஜனதாவ எகத்து கரகன மேரட்டே நிஷ்பாதன யுகே யுகேகட அப்பி அண்டோனு மேரட்டே கர்மாந்த ஷாலா நவத பணகண்ணகன அப்பி இஸ்ராட்டே அண்ணோனு ஏ தொழில் ஞாம சந்தா அப்பி விபக்ஷ கட்டியட்ட சமகி ஜன பலவேக கட்டியட்ட அப்பி ஏ தே கர்ணவாய் கேமின் மை கதா வசந்த
பாமை ஸ்ருதி கரு மந்தித்துமா மீலங்கட்ட கரு ஜி ரத்னசேகர கரு மந்தித்துமணி அபுத்துமாட்ட மினித்து அட்டக்க காலே
கரு முலாசனாருட மந்திரித்துமணி ஐக்கத்து கலாகம் மத பது சம்சோதன பணத்த சமாஜாரக்ஷண தாயக்கத் சம்சோதன பணத்த சமாகம் சம்சோதன பணத்த கல்பது மூலிகரண சம்சோத பணத்தை வெனி பணத் கணனாவாக் சம்மத கரான பயத்தின விவாதே மே பணத்துலட்ட மே பவத்தின கிரமயத்துல மே பணத்துலட்ட அப்பி பக்ஷவுனத் விபக்ஷவுனத் மே பணத் சம்மத வேணவா எனிசா மே அதை இதிரிபாத் கலத்தின பணத்து தேமாய் கெசேவாத் மம இங்கிஹாட்ட பொட்டாகிஹிங் ரட்டே ஆர்த்திக தத்துவேகன யம் கிசி பிரகாஷ அக்கரன் பலாபுரத்துவினோ மே வினாடி கீப்பையே விசேஷம் கரு ஜனாதிபத்துமா அதத் பிரகாஷ அக்கலாசு புரது விதியட்டமே இல்லை எல்லாம் பாரம்பரியன கேமிங் எத்துமாகே සුපුරුදු ප්‍රකාශය එතුමගේ ප්‍රකාශයෙන් කියවුනේ ආර්ථිකය දැන් යථා තත්ත්වයට පත් වෙලා වගේ දෙයක්. පැහැදිලිවම කියනවා ජනතාව දැන් සන්තෝෂයෙන් ඉන්නේ. එහෙම මේ සංචාරය යනවා. හැබැයි අපේ අවබෝධය තමයි 1977න් පසු එතුමම පිළිගන්නවා 1977න් පසු සියලුම රජයන් මේ ආර්ථික අර්බුදයට වගකිව යුතුයි කියලා. ඒ කාලය තුළ එතුමත් මේ සඳහා පූර්ණ වගකීම දැරිය යුතුයි. 77 සිට 77 දක්වා රජය යම් දැක්මක් ඇතුව දේශීය ආර්ථිකය වර්ධනය කිරීම සඳහා හොඳ වැඩපිළිවෙලක් ගෙනිච්චා කියන එකයි මගේ පුද්ගලික අදහස. ඉන් පස්සේ රජයන්ගෙන් 2005-10 මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ රජය විශේෂයෙන් යුද්ධ නිමා කිරීම සඳහා දැවැන්ත ප්‍රයත්නයක් දරපු නිසා ඒ කාලේ ණය ගන්නත් වුණා. ආර්ථිකය මේ මට්ටමට ගේන්න බැරි වෙන්න පුළුවන්. නමුත් ඒත් ආර්ථිකෙත් යම් යම් දේවල් ටිකක් කළා. ඒ නිසා 5-10 අතර කාලය ඇරුණාම අනිකුත් සියලුම රජයන් අඩු වැඩි වශයෙන් මේ ආර්ථික අර්බුදයට දැවැන්ත දායකත්වයක් දීලා තියෙනවා. ඒ අර්බුදය ඇති කළ අයම අර්බුදය විසඳන්න දරන උත්සාහයක් හැටියට තමයි අපි දන්නේ. මේ අර්බුදයෙන් ගොඩ එන්න නම් අලුත් දැක්මක් අලුත් වැඩපිළිවෙලක් තිබිය යුතුමයි. දැන් 2019 ජනාධිපතිවරණය එනකොට අපට හොඳ අවබෝධයක් තිබුණා රටේ ආර්ථිකය බිඳ වැටිලා තියෙන්නේ, අර්බුදයකට ලක් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේකට අලුත් දැක්මක් යටතේ, අලුත් වැඩපිළිවෙලක් යටතේ, අලුත් කළමනාකරණයක් යටතේ රජයක් පත් කරලා නායකයෙක් පත් කළ යුතුයි කියලා මෙන්න මේ අරමුණ ඇතිව තමයි අපි ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ජනාධිපතිවරණ ඉදිරිපත් වුණාම පුරා වර්ෂ 30ක විශ්වවිද්‍යාල ආචාර්යවරයෙක් හැරෙට තිබ්බ සේවය අවසන් කරලා අපි එතුමාගේ වේදිකාවට නැග්ගේ. එතන එතුමාගේ වේදිකාවට නැග්ගේ අපි හෘද සාක්ෂියට එකඟව එතුමා අලුත් දැක්මක් අලුත් සංකල්පයක් යටතේ මේ රට ගොඩනගාවි කියලා. මමත් වියත්මග සමාජිකත්වයේ ගත්තා. වියත්මග සාකච්ඡාවලදී එතුමා බොහෝ විට එතුමා කරන්න බලාපොරොත්තු වෙන දේ අපිත් එක්ක සාකච්ඡා කළා. එනිසා වියත්මග සාකච්ඡාවලදී එතුමා පැහැදිලිවම කිව්වා එතුමට මේක තනියම කරන්න අමාරුයි. ඒ නිසා තවත් යම් කිසි උගත් මේ පිළිබඳ දැක්මක් තියෙන පිරිසක් මේකට දායක වෙන්න කියලා මමත් ඉන්න තැන රැස්වීමක තිබුණ පැහැදිලිව කිව්වා. මෙන්න මේ තත්ත්වයන් උඩ තමයි අපි අර ගෞරවනීය සේවයක් වන විශ්වවිද්‍යාල සේවයත් අවසන් කළා. 2020 එතුමා අපි ජනාධිපති බවට පත් කරන්න අපි හෘද සාක්ෂියට එකඟව කියනවා. ඒ වැඩේ කළේ හෘද සාක්ෂියට එකඟව. ඒ වගේම අපි අභීතව කියනවා එතුමා ජනාධිපති කරන්න අප දායක වුණා. කරන්න පුළුවන් උපරිම ඇපවීම කැපවීම අපි කළා. ඉතින් ජනාධිපති වුණා. මුල් මාස කීපය එතුමා බොහොම සාර්ථකම වැඩේ කරගෙන ගියා. ඊට පස්සේ ඒකෙත් සාක්ෂියක් හැටියට යොදාගෙන තමයි අපි 2020 පැවති මහමැතිවරණයට ඉදිරිපත් වෙන්නේ අපේක්ෂකයෙක් ලෙස. ඒකායන පරමාර්ථය තිබෙන වෙන කිසිදු අරමුණක් නැහැ. මේ රට 2025 වෙනකොටවත් සංවර්ධිත රටක් මොක ආසන්නයට ගෙනෙන්න පුළුවන් වෙයි. අපි අපේ චන්දදායකින්ට කිව්වේ 2025 වෙද්දි මේක සංවර්ධිත රටක මෙහා මායිමේ හරි තියෙනවා කියන අදහසින් තමයි අපි ඒ මහමැතිවරණයට ඉදිරිපත් වෙලා අපට ඒ වගේම රටේ උගත් බුද්ධිමත් පිරිසකෙන් ඉල්ලීමක් තිබ්බා. අර ජනාධිපති වේදිකාවට අපි නැගපු නිසා එතුමලා කිව්වා පාර්ලිමේන්තුවට ගිහින් ජනාධිපතිතුමාට ශක්තියක් වෙන්න මේ රට ගොඩ දාන්න තියෙන එකම අවස්ථාව හොඳම අවස්ථාව මේකේ කියලා අදහස අපට ඉදිරිපත් කළා මේ රටේ උගත් බුද්ධිමත් වෘත්තිකයෝ. ඒ සියල්ලත් සැලකිලට අරන් තමයි අපි 2020 පැවති මහමැතිවරණය ඉදිරිපත් වුණේ. නමුත් අපේ බලාපොරොත්තු සියල්ල සුණු විසුණු කරමින් මුල් අවුරුද්ද විතර අපි කොවිඩ් වලින් යට වෙලා හිටියා. ඒ වගේ කොවිඩ් ව්‍යසනය වැළැක්වීම සඳහා රජය තමන්ගේ දැවැන්ත ප්‍රයත්නයක් දැරුවා. ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමත් ජනාධිපති හැටියට ඒ අවංක ප්‍රයත්නය දැරුවා. අපිත් ඒකට දායක වුණා. අපි කොවිඩ් මර්ධනය සම්බන්ධයෙන් අදටත් මං හිතන්නේ සාධනීය තත්වයක හිටියයි කියන දේ මං අවංකව පිළිගන්නවා. නමුත් ඉන් පස්සේ ආර්ථිකය මෙහෙවීම සම්බන්ධයෙන් අපි ගියේ ඉතාමත් වැරදි තැනකට. රජයේ මේ පවතින ක්‍රමය තුළ ඉහලින් කීප දෙනෙක් තීරණ ගන්නවා. ඒ තීරණ ක්‍රියාත්මක කරනවා. පහළ ඉන්න මන්ත්‍රීවරුන්ට කිසිම අදහසක් ප්‍රකාශ කිරීමටවත් වැඩක් නැහැ. ප්‍රකාශ කළත් ඒකේ ප්‍රයෝජනයක් නැහැ. ඒ නිසා මම පෞද්ගලිකව ගත්තොත් අපට මේ රටේ ආර්ථික අර්බුදයෙන් ගොඩ එන්න කිසිම දායකත්වයක් නිසි පරිදි ලබා දීමේ අවස්ථාවක් ප්‍රමාණවත් පරිදි උදව්නේ නැහැ. දැනටත් ඒකමයි සිද්ධ වෙන්නේ. අපි ගොඩනගපු ආණ්ඩුව 3-2 බලය හදන්න අපි දායක වුණා. හැබැයි ජනාධිපති පත් කිරීම සම්බන්ධයෙන් අපේ නොඑකඟතාවයක් තිබුණා.
ඒතමා ජනාධිපතිවේ අපට ලක්ෂයට නමයක ජනවරමත් දුන්නේ පොහොට්ටුවට තුනෙන් දෙකේ බලයක් දුන්නේ පොහොට්ටුවට අපේ ඉල්ලීමුණේ පොහොට්ටුවේ ජනාධිපතිවරයෙක් පත් කළ යුතුයි කියලා. නමුත් පොහොට්ටුවේ නැත්නම් ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ 134 දෙනෙක් එකතු වෙලා නායකුත් ඇතුළුව වෙන කෙනෙක් ජනාධිපති කළ යුතුයි කියන තැනට එද්දී අපි පොහොට්ටුවේ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ වෙනුවෙන් පෙනී සිටීමෙන් පොදු ජන පෙරමුණේ පොහොට්ටු ජනාධිපතිවරයෙක් පත් කරන්න අපේ අවංක කැපකිරීම අපි කළා. ඒක අපි ප්‍රකටව කියනවා. හැබැයි ඉන් පස්සේ ඒ අපි ඉදිරිපත් කරපු පොහොට්ටුවේ ජනාධිපති අපේක්ෂකයා පරාජය කරන්න ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ මාය ක්‍රියාත්මක වෙලා අපි පොදු ජන පෙරමුණේ නොවන ජනතාව විසින් පරාජය කරලා යවපු අපේක්ෂකයෙක් ජනාධිපති කළා. කෙසේ වුවත් දැන් මේ ජනාධිපතිතුමා අදත් කිව්වා මේ ආර්ථිකය දැන් හොඳට හැදිලා තියෙනක. නමුත් අපේ අදහස නම් එහෙම වෙලා නැහැ. මේ ආර්ථිකය හදන්න පුළුවන් විදිහක් තියෙනවා. මේ ආර්ථිකය හදන්න පුළුවන් ගත යුතු ක්‍රියාමාර්ග අතරේ මම පොඩ්ඩක් කියනවා. මට විනාඩි තුරු විනාඩියේ මට විනාඩියක් දෙන්න. මේ ආර්ථිකය හදන්න නම් මෙන්න මෙහෙම දෙයක් කළ යුතුයි. ඒ තමයි රාජ්‍ය වියදම අඩු කළ යුතුයි, රාජ්‍ය ආදායම වැඩි කළ යුතුයි, රටේ නිෂ්පාදන ඉහළ දැමිය යුතුයි, රටේ නිෂ්පාදන පිරිවැය පහළ දැමිය යුතුයි, භාණ්ඩවල ගුණාත්මක භාවය ඉහළ දැමිය යුතුයි, විදේශ වෙළඳපොළ ප්‍රවර්ධනය කළ යුතුයි, ඊළඟ අපනයන ඒ හරහා වැඩි කළ යුතුයි, වෘත්තීයම රැකියාවලට වැඩි වැඩියෙන් අපේ ශ්‍රී ලාංකිකයින් විදේශගත කරලා ඒ මුදල් මෙහෙට ගෙන්වා ගත යුතුයි, ඒ වගේම ක්‍රය ශක්තියක් ඇති සංචාරකෝ මේ රටට ගෙනා යුතුයි. රජයේ වියදම ආදායම් පැත්තෙන් ගත්තොත් කරන්න තියෙන ප්‍රධානම දේ රාජ්‍ය මූල්‍ය කළමනාකරණය ශක්තිමත් කළ යුතුයි, නිවැරදි කළ යුතුයි. මේ රටේ තියෙන ව්‍යසනයන්ට ප්‍රධානතම හේතුව මෙතෙක් කල් පැවති රාජ්‍ය මූල්‍ය කළමනාකරණය අසාර්ථකත්වය. ඒ වගේම මූල්‍ය විනයක් තිබිය යුතුයි. ඒ මූල්‍ය විනය අදටත් නැහැ. අපි කියන්නේ මූල්‍ය විනය තියෙනවා නම් උදේ ඔප්පු බෙදා දීමේ උත්සවයට කොච්චර වියදම් කළාද කියලා ඇහුවොත් ඒකට ගරු මන්ත්‍රීතුමාලා ආණ්ඩු පක්ෂේ ඉන්න උත්තරයක් දිය යුතුයි. මේ වගේ අදටත් අනවශ්‍ය වියදම් තියෙනවා. අර ජාතික ආර්ථිකයට දායක වෙන්න කියලා එකතු කරන්න කිව්වට අඩු ගානේ විමධ්‍යගත අයවැයෙන් මෙවර ලංකා ඉතිහාසයේ හැමදාම විමධ්‍යගත අයවැය ආණ්ඩු පක්ෂ විපක්ෂ මන්ත්‍රීවරු හැමදිනාටම යෝජනා ඉදිරිපත් කිරීමට අවස්ථාවක් දුන්නා. හැබැයි මේක පූර්වාදර්ශයක්. හොඳට මතක තියාගන්න ආණ්ඩු පක්ෂේ දැන් ඉන්න අය හැමදාම බලේ ඉන්නේ නැහැ. ඊළඟට බලයට පත් වෙන අයත් මේකම තමයි කරන්නේ. අද වෙනකොට ආණ්ඩුව හදපු අපිට තුනෙන් දෙකේ බලය ගන්න දායක වුණු අපිට ජනාධිපති පත් කරන්න 169ට දායක වුණු අපිට අඩු ගානේ අපේ ජනතාවගේ යම් යෝජනාවක් ඉදිරිපත් කරන්න විමධ්‍යගත අයවැයෙන් අඩු ගානේ යෝජනා දෙක තුනක් ඉදිරිපත් කරන්නවත් අවස්ථාවක් නැහැ. ඒ නිසා මේ බොරුවට උඩින් කිව්වට රටේ ආර්ථික ක්‍රියාකාරීත්වයට දායක වෙන්න කියලා සියලු දෙනාට මේක අමු බොරුවක්. ඒ නිසා මේක සම්පූර්ණයෙන්ම ජනතාව නොමගෑවීම සඳහා කරන ක්‍රියාදාමයක්. ඒ වගේම අපි කියනවා ජනාධිපතිතුමා කොච්චර කිව්වත් මේ ක්‍රියාදාමය තුළ දිගු කාලිනව තිරසාර සංවර්ධනයට ළඟා වෙන්න බෑ. මේ සංවර්ධනයට ළඟා වෙන්න නම් මම අර ඉතා වේගයෙන් කියපු කරුණු ටික නිසි ලෙස සැලසුම් කරලා නිසි කළමනාකරණයකට ක්‍රියාත්මක කළ යුතුයි. නමුත් ඒක කෙරෙන බවක් අපට පේන්නේ නැහැ. ඒක කරපු දාට මේ රට සංවර්ධිත රටක් බවට පත් වෙයි. මම ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාව ලබා දීම
සම්බන්ධයෙන්.
ගෞරව சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த அவையிலே நாட்டினது ஜனாதிபதி அவர்கள் இன்றைய நாட்டினது பொருளாதார சமூக நிலைமைகள் பற்றி குறிப்பிட்டார். அதன் போது இந்த நாடு வங்குரோத்தடைந்த நிலையிலே தான் ஏற்றுக்கொண்டதும் அதன் பிறகு படிப்படியாக பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதும் எதிர்காலம் நம்பிக்கையூட்டுவதாக இருப்பதுமாக அந்த உரையினது உள்ளடக்கமானது காணப்பட்டது. சில சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட நாட்டினது மக்களின் வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு தாக்கம் இன்றைய சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற போது அது முன்னிருந்ததையும் விட மிக மோசமான நிலைமையாக இருக்கின்றது. அல்லது தெரியும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த பெருந்தோட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களை எடுக்கின்ற போது தொடர்ச்சியாக அவர்கள் ஓரம் கட்டப்படுபவர்களாக
பாராபட்சத்திற்கு உள்ளாக்கப்படுபவர்களாக தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சிக்கலான பொருளாதார நெருக்கடி மிக்க இந்த சூழ்நிலையிலும் கூட அரசினது கவனமானது, இந்த நாட்டினது ஜனாதிபதியினது கவனமானது மிக குறைந்த மட்டத்திலேயே அந்த மக்கள் மீது காணப்படுகின்றது என்பது மிக தெளிவு. 2021 போது தீர்மானிக்கப்பட்ட நாட்கூலியான 1000 ரூபாய் தான் இன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலியாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குரிய இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விலைவாசிகள் பல மடங்குகளால் வந்து அதிகரித்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், மின்சார கட்டணமானது 100க்கும் அதிகமான வீதத்திலே இரட்டிப்பு மடங்காக அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் ஒரு சிறு அளவிலே ஒரு சிறு வீதத்திலே அந்த மின்சார கட்டணத்தினது குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அவே வட்டில் சிறிய ஒரு சீர்திருத்தம் செய்யப்படுகின்றது. இந்த நாட்டிலே எடுக்கின்ற போது வாழுகின்ற மக்களில் மிக குறைந்த கூலியை மிக குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏனைய அனைவரையும் போலவே தங்களுடைய அந்த கூலியிலிருந்து நேரில் வரியான இந்த வட்டை செலுத்துகின்ற சமூகமாக இந்த தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். 1000 ரூபாய் நாட்கூலியாக பெறுகின்றவர் இந்த வட்டிலே செலுத்துகின்ற அந்த 1000 ரூபாய் கூலியை பெறுகின்றவர் சந்தையிலே ஒரு பொருளை வாங்குகின்ற விலையும், அதே போல இலங்கை மத்திய வங்கி போன்ற பல லட்சம் ரூபாய்களை ஒரு மாத சம்பளமாக பெறுகின்றவர் எழுது கருவி பொருளை வாங்குகின்ற போது விழுகின்ற அந்த வெட்கட்டணமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அவை இந்த நாட்டிலே மிக அதிகபட்சமான வரி யாரிடம் அறவிடப்படுகின்றது என்றால் அந்த பெருந்தோட்டத்திலே வாழுகின்ற உண்மையிலே இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற அந்த மக்கள் மீதுதான் மிக பெருமளவான வீதாசார அடிப்படையிலான வரி சுமத்தப்படுவதாக இருக்கின்றது. ஒரு பக்கமாக தோட்ட தொழிலாளரின் நிலை அவ்வாறு இருக்க, ஆசிரிய உதவியாளர்கள் என 2015 நியமனம் வழங்கி தகமைகளை பூர்த்தி செய்தும் இன்னும் பல வருடங்களாக ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படாமல் 136 அந்த ஆசிரிய பட்டதாரிகள் அல்லது தகமை முழுமை செய்தவர்கள் மத்திய மாகாணத்திலே வீதியிலே வந்து கிடக்க வேண்டிய நிலைமையை இன்று வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி இருக்கின்றதாகவே நாங்கள் கேட்கின்றோம். நேற்றைய தினம் கல்வி அமைச்சரிடமும் எங்களுடைய மனுவை கோரிக்கையை முன்வைத்தோம். அதே போல நிதி அமைச்சரிடமும் நாங்கள் கேட்கின்றோம், உடனடியாக அவர்களை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதற்குரிய வழியை மேற்கொள்ளுங்கள் என்று. அதே போல இந்த தொழில் அமைச்சினுடைய வந்து தொழில் அமைச்சினது நடமாடும் சேவை பல இடங்களிலே நடத்துகிறார்கள். கடந்த வாரத்திலே கண்டி மாவட்டத்தில் நடத்தி பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து இந்த நடமாடும் சேவை நடத்துகின்றார்கள். அங்கே கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலாபொக்க தோட்டத்திலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வந்து காலநிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மரம் விழுந்து வந்து உயிரிழந்த தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். மரம் விழுந்து அந்த அந்த விபத்துக்குள்ளாகி இன்னும் அவர்கள் சுகமடையாது தொழிலை செய்ய முடியாத நிலைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்குரிய நட்ட ஈடு பற்றி கேட்கின்ற போது நாங்கள் பேசுகின்றோம், ஒதுக்கி இருக்கின்றோம், இனி வரும் என்ற பதில்கள் வருகின்றதே ஒழிய அந்த நடமாடும் சேவைகளுக்கு செலவழிக்கின்ற லட்சக்கணக்கான ரூபாக்களை நாசப்படுத்தாது மீதியாக்கினாலே இத்தகைய இந்த விபத்துக்குள்ளாகி இத்தகைய பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற கலாபொக்க தோட்டத்தை போன்று பல தோட்டங்களிலே இருக்கக்கூடியவர்களினுடைய நிலைமையை மீட்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்று இந்த மக்களுக்கு இந்திய அரசினது பங்களிப்பிலே நடைபெறுகின்ற இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக எடுக்கின்ற போது அன்று நாங்கள் வாங்கி கொடுத்த 7 பர்ச்சஸ் நிலத்தில் நடைபெறுகின்றதே ஒழிய இன்று இந்த அரசாங்கத்தை அமைக்கும் போது தருகின்றோம் என்ற 10, 15, 20 பர்ச்சஸ் என்ற நிலத்திலே அது நடைபெறவில்லை. அதை கேட்கின்ற போது ஆளும் தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்களுக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்திற்கு அவர்கள் இங்கே சத்தம் போட்டு 10 பர்ச்சஸ் என பொய் கூறுவதால் அது உண்மையாக போவதில்லை. அவை மக்களினுடைய அந்த நலனை அடிப்படையாக கொண்டு இந்த அரசாங்கத்தில் இருந்து மக்களுக்கு நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்குரிய வழிவகையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
இசுதி கர்மந்தித்துமா மீலங்கட இம்ரான் மாவரு கர்மந்தித்துமா உபத்துமாட மினித்து ஹத்தரக்காலத்தீனவா முழுசுன்ற கரு வேணுகுமார் மந்தித்துமா பெமினத்து
occurrence.
நன்றி.
Honorable Imran Maruf.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று பேசப்படுகின்ற விடயம் இந்த நாட்டிலே அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற வரி சம்பந்தமான விவாதங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற பொழுது, குறிப்பாக முதலிலே எங்களுடைய பிரதேசத்திலே அல் அமீன் பாடசாலை, குறிப்பாக அகில இலங்கை உதைப்பந்தாட்ட போட்டியிலே 2 நாட்களுக்கு முன்னர் வெற்றியிட்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த வெற்றியை ஈட்டிய அந்த உதைப்பந்தாட்ட அணி வீரர்களுக்கும், அதே போன்று அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர், அதே போன்று பயிற்றுவிப்பாளர்கள், அதிபர், அதே போன்று பாடசாலையிலே இது சம்பந்தமாக ஈடுபடுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்று இந்த வெட் வரி சம்பந்தமாக பேசப்படுகின்றது. இந்த வெட் வரியின் மூலமாக இன்று இந்த நாட்டிலே எவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று குறிப்பாக இந்த பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்தார்கள். வந்து அவருடைய உரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பல கஷ்டத்தின் மத்தியிலே நாடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டை நான் பாரம் எடுத்து இவ்வாறான விடயங்களை முன்னெடுத்து இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதுதான் நான் நினைக்கின்றேன் அந்த உரையினுடைய ஒரு சாராம்சமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த விடயங்கள் இதற்கு முன்னர் ஜனாதிபதி அவர்களினால் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. இன்று நாடு முன்னே நிலையை விட ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்தாலும், இன்று மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மக்கள் மீண்டிருக்கின்றார்களா, அல்லது அந்த நேரங்களிலே கஷ்டப்பட்ட மக்கள் இன்று அந்த நிலையை தாண்டி வந்திருக்கின்றார்களா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு வீடுகளையும் எடுத்தால், அல்லது ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை செலவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இன்று பல இன்னல்களுக்கு மத்தியிலே இன்று அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று மின்கட்டணம், மருத்துவ கட்டணம், இன்று ஏனைய பொருளாதார சம்பந்தமான பல விடயங்கள் இன்று அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால், இன்று அன்றாட செயற்பாடுகளை கூட முன்னெடுப்பதிலே பயங்கர கஷ்டத்திலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த நாட்டை நாங்கள் ஓரளவுக்கு நிமிர்த்து விட்டோம் என்றால் சொல்லுகின்றவர்கள், இன்று மக்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உண்மையிலே இந்த ஒரு பாராளுமன்றம் இன்று ஒரு வேடிக்கை மிக்க ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் உண்மையிலே என்ன கட்சியிலே இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுப்புகின்றது. இன்று எதிர்கட்சியிலே இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்பும் இன்று ஆளுங்கட்சி பக்கம் இருக்கின்றது. இன்று ஆளுங்கட்சியிலே இருக்கின்றவர்கள் சிலர் இன்று எதிர்கட்சியுடன் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இவ்வாறான ஒரு குழப்படி மிக்க ஒரு நிலைப்பாடுதான் இன்று இந்த பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றது. இன்று பொதுவாக இன்று பாருங்கள், இன்று எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது இந்த காலம் காலமாக வருகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்த அந்த விடயம் கூட இன்று மாற்றப்பட்டு எதிர்கட்சிக்கு வழங்குகின்ற அந்த டிசிபி ஃபண்ட் கூட இன்று நிறுத்தப்பட்டு அதையும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அல்லது இணைந்து செயல்படுகின்றவர்கள் நியமிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றது.
இன்னும் ஒரு நிமிடம் இருக்கு.
ஆகையால் இவ்வாறான விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையாக காணப்படுகின்றது. ஆகையால் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்த்தோம் பசில் ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் இலங்கையை வந்து சேர்ந்தார்கள். உண்மையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு யுத்தத்தை முடித்த ஒரு தளபதி அவர்கள் மீண்டும் அந்த நாட்டை வந்து அடைந்தால் எப்படி அவர்களுக்கான அந்த வரவேற்பு இருக்குமோ, அந்த வரவேற்பை தான் இன்று அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார்? இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க முடியாமல் நாட்டை பந்த்ரோத் நிலைக்கு உள்ளடக்கப்பட்டு அந்த நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று வெளிநாட்டுக்கு சென்று ரெஸ்ட் எடுத்து விட்டு, அல்லது அவர்கள் பக்குவப்படுத்தி அந்த இடத்திலே இருந்து இன்று நாட்டுக்கு வருகின்ற பொழுது இன்று மக்கள் அணி திரண்டு அவர்களை வரவேற்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இன்று கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் கூட அவருடைய அந்த வாழ்க்கை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தையும் வெளியிடுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார். இருக்கிறார்கள். ஆகையால் இன்று மக்கள் நாங்கள் தெளிவுபட வேண்டிய அவசியம் தெளிவுபட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இன்று தேர்தல் காலங்கள் என்பதற்காக இன்று ஒவ்வொருடைய செயற்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுது யார் எவர் எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் வருகின்ற தேர்தல் காலங்களிலே விழிப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். ஏனென்றால் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி.
கௌரவ SMM முஷாரப், 14 நிமிடங்கள் இருக்கின்றது.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2020 ஆகஸ்ட் தேர்தலின் ஊடாக இந்த பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்திருந்த போதும் கூட, அண்மையிலே எமது கட்சி தலைமை உள்ளிட்ட உயர்பீட உறுப்பினர்களுக்கு எதிராக என்னை கட்சியிலிருந்து நீக்கியமை தவறானது என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் நான் தொடுத்திருந்த வழக்கிற்கான தீர்ப்பு வந்திருந்தது. அந்த தீர்ப்பின் பிரகாரம் கட்சியிலிருந்து என்னுடைய உறுப்புரிமையை நீக்கியது இயற்கை நீதி கோட்பாட்டிற்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக இயங்க முடியும் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே இந்த தீர்ப்பு மிக முக்கியமானது. இந்த தீர்ப்பின் பின்னர் இரண்டாவது முறையாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரே வாக்கில் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆனது போன்றதான ஒரு உணர்வோடு தான் இன்று நான் பேச தொடங்குகின்றேன். உண்மையிலே சகலரும் பேசுகிற போது இப்பொழுது ஆளுங்கட்சியில் யார் இருக்கின்றார், எதிர்கட்சியில் யார் இருக்கின்றார்கள், ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் இங்கே தொடர்பு வைத்திருக்கிறார்கள், எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சியின் ஆதரவை பெறுகின்றார்கள் என்பதான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். நமது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு மிக முக்கியமான ஒரு குளறுபடியை இந்த பாராளுமன்றத்திற்குள் உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் காலாகாலமாக ஒரு கட்சியிலிருந்து இன்னும் ஒரு கட்சிக்கு வருகின்ற அல்லது ஒரு கட்சியிலிருந்து அதன் தீர்மானத்திற்கு மாற்றாக இன்னும் ஒரு குழுமத்திற்கு ஆதரவு அளிக்கின்ற விடயங்களில் எல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சகிதம் தவறிருக்கக்கூடும் என்பதான ஒரு மனப்பாக்கம் இருக்கின்றது. சில நாடுகளில் பார்த்தால் கட்சி தாவலுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், கட்சி தாவலை நிறுத்த வேண்டும் என்பதான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்படும். என்னுடைய இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நான் இந்த சபைக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். எப்போதுமே ஒரு உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறிழைப்பார்கள் என்றோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களின் வசம் தவறிருக்கும் கட்சி அல்லது கட்சி தலைமை அல்லது உயர்பீடம் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்றில்லை. என்னுடைய தீர்ப்பு அதற்கு சாட்சி. ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் உறுப்பினர்களாக அபேட்சகர்களாக வேட்பாளர்களாக ஒரு கட்சி தலைமை போடும் என்பதும் அல்ல. என்னுடைய வாழ்க்கை அதற்கு உதாரணம். தம்மால் நியமிக்கப்படுபவர்களுக்குள்ளும் தமக்கு விருப்பமான தமக்கு நெருக்கமான ஒருவரே பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தலைமைக்கும் கட்சிக்கும் உயர்பீடத்திற்கும் வருவதில் இருந்தே பிணக்குகளும் பிரச்சனைகளும் தொடங்கிவிடும். எனக்கும் அதுதான் நேர்ந்தது. சரி, பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதன் பிற்பாடு நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தாலும் இங்கே தனி மனிதர்களது அல்லது கட்சி தலைமைகள் அல்லது உயர்பீடங்கள் என்று சொல்லப்படுபவைகள் எல்லாம் ஒரு தலையாட்டி பொம்மைகளாக தன்னுடைய உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான சில கட்டுப்பாடுகள் ஓரிடத்தில் ஒருவாறாகவும் இன்னும் ஓரிடத்தில் இன்னும் ஒருவாறாகவும் ஆளும் கட்சிக்கு ஒரு முகத்தையும் எதிர்கட்சிக்கு ஒரு முகத்தையும் இவ்வாறு இரண்டு பக்கங்களுடன் நடித்துக்கொண்டு நடிகர்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருப்பதை பார்க்க நான் நினைக்கின்றேன், நான் ஆளும் கட்சியோடு இருக்கின்றேன் அல்லது நான் எதிர்கட்சியோடு இருக்கின்றேன் என்று பகிரங்கமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டு நேர்மையாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் எனக்கு இந்த கட்சி என்னை விட்டு நீக்கியது தொடர்பான என்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட எனக்கு அவகாசம் வழங்காமல் மிகவும் பக்கச்சார்பான விசாரணைகளை நடத்தி என்னை கட்சியில் இருந்து அவர்கள் துரத்தி அடித்து இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையில் இருந்தும் நீக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு எதிரான கடிதத்தையும் இந்த பாராளுமன்ற செயலாளருக்கு கட்சியின் தலைவர் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். அவ்வாறு கொண்டு வந்து கொடுத்ததன் பிற்பாடும் நாங்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடரவில்லை, கட்சி அவருக்கு வழக்கு தொடரவில்லை, அவர்தான் வழக்கு தொடர்ந்தார் என்பதாக எல்லாம் மலினமான அரசியல் பிரச்சாரமும் பல இடங்களில் செய்யப்பட்டது. இந்த அரசியல் யாப்பின் பிரகாரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரை கட்சியில் இருந்து அந்த கட்சி நீக்குவதாக அறிவித்து அந்த உயர்வுடன் முடிவெடுத்து அதனை பாராளுமன்ற செயலாளருக்கு அறிவிக்குமாக இருந்தால் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாகும். அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு வழக்கின் ஊடாக அந்த பாராளுமன்ற உறுப்புரிமை வரிதாவதை அவரால் தடுத்துக் கொள்ள முடியும். அந்த தீர்ப்பு தீர்ப்பு அவரனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் என்பதுதான் சட்டம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது என்னை கட்சியிலிருந்து நீக்கியதில் இருந்து என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம், இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் நீக்கிவிடுங்கள் என்று பாராளுமன்ற செயலாளருக்கு கட்சியின் தலைவர் கடிதம் கொடுத்ததிலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணம் விருப்பம் நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு எனக்கு சார்பாக இயங்கினோம் அல்லது வேறு காரணங்கள் செய்தோம் என்பதாக எல்லாம் இந்த அரசியல் லாபம் பெறுவதற்காக அல்லது என்னை நேசித்த என்னுடைய மக்கள் எனக்காக வாக்கினை அள்ளி போட்ட மக்கள் அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக பொய்ப்பொத்தல்களை பேசுவதிலிருந்து இந்த கட்சியும் தலைமையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் வன்மையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக சகல விதத்திலும் முயற்சிகள் செய்து சதி செய்து என்னை நம்பி என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்கள் இப்பொழுது பெருமையோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக 2-3 தசாப்தங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற எமது பிரதேசத்தினது எமது மாவட்டத்தினது பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிச்சவிழ்த்து விடப்படுகின்றது, ஒவ்வொன்றாக தீர்த்து வைக்கப்படுகின்றது. அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் காரணம் என்பதிலே பெருமிதத்தோடு எனது பகுதி மக்கள் இருக்கின்ற போது அந்த மக்களை திசை திருப்புவதற்காக வழக்கை நான் போடவில்லை, வழக்கை எம்பி தான் போட்டார், நாங்கள் அந்த வழக்கிலே அவர் வெல்வதற்காகத்தான் பிரார்த்தித்தோம் என்பதாக எல்லாம் பொய்யான வாதங்களை பேசி நீங்கள் உங்களை நீங்கள் மழுங்கடிக்க வேண்டாம். நீங்கள் செய்தது மிகப்பெரும் தவறு. ஒரு நீதிக்கு மாற்றமாக ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு மாற்றமாக என்னுடைய விளம்பலை என்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட இடம் தராமல் நீங்கள் என்னை வெளியே போடுவதற்கு தீர்மானித்தீர்கள். இந்த நாட்டில் சட்டவாட்சி நிலவுகிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்புக்காக எனக்காக பிரார்த்தனை செய்த என்னை தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக நோன்பு நோற்ற என்னுடைய பிரதேசத்தின் என்னுடைய மாவட்டத்து தாய்மார்கள் பெற்றோர்கள் அதே போன்று பொதுமக்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போது இன்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அவர் ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருந்தார். இதற்கு முன்பு இந்த நாடு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி இருந்த சமயத்திலே பல்வேறு நிகழ்வுகள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் அரங்கேறியதை பார்த்தோம். அன்றைய காலகட்டத்தில் எதிர்த்தரப்பு ஆசனத்தில் அமர்ந்திருந்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடு போய்கொண்டிருக்கின்ற நிலைமை மிக மோசமானது, IMF இடம் நாம் கட்டாயம் சென்றாக வேண்டும், நீங்கள் அவ்வாறு செல்லவில்லையாக இருந்தால் மின்சார தடை ஏற்படும், பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படும், நாங்கள் வீதியோரம் எங்கிலும் நாங்கள் பொருட்களுக்காக அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் கியூ வரிசையில் நிற்க வேண்டி வரும், உயிர்கள் போவதற்கான அபாயங்கள் இருக்கின்றன என்பதாக எல்லாம் அவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தினூடாக எதிர்த்து கட்சியிலிருந்து அவர் கூறி வந்தார். அவர் கூறிய விடயங்கள் அன்றிருந்த அரசாங்கம் சரிவர அதனை செவிசாய்க்கவில்லை அல்லது செவிசாய்க்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு வருகிற போது இந்த நாட்டில் அவர் எதையெல்லாம் எதிர்ப்பு கூறினாரோ அவை அனைத்துமே நடந்தேறின. பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது, எல்லோரும் கிவிலே நின்றோம், பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருந்தது, எல்லா வகையான தட்டுப்பாடுகளையும் கடந்து நாங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அடுத்து என்ன செய்வது என்பதான ஒரு நிலைமை தோன்றிய போது இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து இதனை நான் செய்வேன் என்று தைரியமாக முன்வரக்கூடிய எவராக இருந்தாலும் இந்த பிரதமராகவோ ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு முன்னொருபோதும் இல்லாத அளவிற்கு இந்த 9வது பாராளுமன்றத்திற்கு அது வந்தது. எனவே நீங்கள் பொறுப்பெடுங்கள் என்பதாக எதிர்க்கட்சி தலைவரிடம் கூறப்பட்டது, அதே போன்று JVP தலைவரிடம் கூறப்பட்டது, அதே போன்று சகலரிடமும் இது தொடர்பாக நீங்கள் இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று பிரதமராக வந்து நீங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதற்கான அறைகூவல் விடுத்த போது யாரெல்லாம் பயந்தார்களோ இந்த ஒரு தருணத்திலே இந்த பொறுப்பை எடுத்தால் மிகப்பெரிய மிக பிழையான ஒரு முடிவாக அது மாறி இந்த நாட்டிலே நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது அது நமக்கு எதிரான ஒரு கோஷமாக உருவாகிவிடும் என்று எல்லோரும் பயந்து பின்வாங்கியிருந்த சூழலில் நான் இதனை பொறுப்பேற்கிறேன் என்று தைரியமாக முன்வந்தவர் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எனவே இங்கிருக்கின்ற 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் இந்த அடுத்து ஜனாதிபதியாக வர தகுதியானவர்கள், அடுத்து பிரதமராக வர தகுதியானவர்கள் என்றெல்லாம் இன்று மேடைகளில் முழங்குகின்ற எவருமே அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஈடாக மாட்டார்கள் என்பதை நான் மிக வெளிப்படையாக இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரி, அவர் உடனடியாக இந்த பதவியை பொறுப்பெடுத்தார், பிரதமராக இருந்தார், அதே போன்று 134 பெரும்பான்மை பலத்தோடு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஜனாதிபதியாக வந்தார். அவர் வந்து பொறுப்பேற்ற உடன் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற பல பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள், அதில் நாம் மதிக்கத்தக்க பலரும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கத்தக்கதாக நாம் எல்லோரும் கூறிய விடயம் என்னவென்றால்
நாட்டினுடைய நிலைமை இன்னும் மோசமாக போகிறது. பட்டணி சாவிலே மக்கள் சந்திக்க போகிறார்கள். டொலர் 2022 இருந்த போது இங்கே எதிர்த்தரப்பில் இருந்த பொருளாதார நிபுணர்கள் எதிர்ப்பு கூறினார்கள், இது 1000 ரூபாய் வரை டொலர் அதிகரிக்கப் போகிறது அல்லது 750 அதிகரிக்கப் போகிறதாக வேறு சில சர்வதேச பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டன. பட்டணி சாவை மக்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள். உணவு தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்பதாக எல்லாம் மிகவும் பயமுறுத்துகிற வேலைகளை தான் எதிர்த்தரப்பினர்கள் செய்தார்கள். இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகிற போது இதையெல்லாம் நான் உடனடியாக தலைகளாக மாற்றுவேன் அல்லது உடனடியாக இதனை குறைப்பேன் என்றெல்லாம் அவர் பொய் சொல்லவும் இல்லை, மிகவும் ஆசா வார்த்தைகளை காட்டவும் இல்லை. அன்றும் மிக தெளிவாக சொன்னார், இதைவிடவும் மிகவும் கஷ்டமான சூழல் வரப்போகிறது, ஆனால் அந்த சூழல்களை நாம் கடப்பதற்கான திட்டம் எம்மிடம் உள்ளது, நிச்சயமாக அதனை கடப்போம். இந்த கியூ வரிசைகள் நிறுத்தப்படும், பெட்ரோல் தட்டுப்பாடு நிறுத்தப்படும், அத்தியாவசிய பொருட்களினுடைய தட்டுப்பாடு நிறுத்தப்படும், மக்கள் சந்தோஷமாக ஒரு சூழல் வரும், அதனை தொடர்ந்து சில வரி அதிகரிப்புகள் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது, IMF நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது, இவைகளை எல்லாம் நாம் பின்பற்றிக் கொண்டு செல்கிற போது ஒரு நிரந்தரமான ஒரு நிலைமையை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் 2027 வரையில் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதான சில எதிர்ப்பு கூறல்களை அவர்கள் சொன்னார்கள். அவர் அந்த நேரத்தில் பொறுப்பேற்றவுடன் நான் உடனடியாக இதனை மாற்றுவேன் என்றெல்லாம் பொய் சொல்லவில்லை. எனவே ஜனாதிபதி அவர்கள் மிக பிராக்டிக்கலாக இந்த நாட்டினுடைய மக்களுக்கு உரையாற்றுகிறார். பாராளுமன்றத்திற்கு அவ்வப்போது வந்து தந்த இந்த நாட்டின் தற்போதைய நிலையை சொல்கிறார், அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்கிறார். எனவே ஒரு சொல் வீரனாக இல்லாமல், அலங்கார வார்த்தைகள் பேசுபவராக இல்லாமல், அல்லது ஜனரஞ்சகமான முடிவெடுத்தால் தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும், ஜனரஞ்சகமற்ற முடிவை நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் எடுக்கிற போது அது மக்கள் எதிர்ப்பாக மாறும் என்ற யதார்த்தம் தெரிந்தும், ஜனரஞ்சகமற்ற முடிவு மட்டும்தான் இப்போது இருக்கின்ற நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை எமக்கு விடுவிக்கும் என்றெல்லாம் அவர் யதார்த்தமாக நடந்து கொண்டது பேரில் தான் இன்று நாங்கள் எமது தேசத்தினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்திருக்கின்றது. 2022 எமது நாட்டினுடைய ஆண்டு வருமானத்தை விட 2023 வருமானம் 50% அதிகரித்திருப்பதான ஒரு செய்தியை இன்று எமது ஜனாதிபதி அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சென்றிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். இது எல்லோருமாக சேர்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரும் பொறுப்பை ஜனாதிபதி அவர்கள் முடித்திருக்கின்றார். அண்மையில் அயோரா கான்ஃபரன்ஸுக்காக வெளிநாட்டு அமைச்சர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு வருகை தந்தார்கள். அப்போது பங்களாதேஷனுடைய வெளிநாட்டு அமைச்சரை நான் சந்தித்த போதும் அவர் என்னிடம் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நாடு இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீளும் என்று நான் நம்பவில்லை. இந்த நாடு இதற்கு முன்பு கிரீஸ் போன்று அல்லது சிம்பாபே போன்று பல நாடுகள் போன்று பாகிஸ்தான் போன்று பல தசாப்தங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக எடுத்துக்கொள்ளும், நாம் வழங்கியிருந்த $200 மில்லியன் கடனும் கிடைக்கப்பெறுமா என்பதிலெல்லாம் சந்தேகத்தோடு இருந்தோம். எமது கடனையும் வட்டியையும் சேர்த்து இந்த நாடு திருப்பி தந்து நாங்கள் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நாடு என்று நிரூபித்த இந்த ஜனாதிபதி வெறும் ஜனாதிபதி இல்ல, ஹி இஸ் லைக் எ மெஜிஷியன் என்று அவர் சொன்னார். எனவே இந்த ஜனாதிபதியை நீங்கள் வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மடைமாற்றம் செய்ய முடியும், இன்று இருக்கின்ற நிலையிலிருந்து மிகச்சிறந்த ஒரு நிலையை நோக்கி நீங்கள் நகர்த்த முடியும். எனவே ஜனாதிபதியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வெளிநாட்டு தூதுவர் என்னிடம் சொன்னார். இதுபோன்றுதான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இன்று எமது வருமானத்தை 50% 2023 நாம் அதிகரித்திருக்கின்றோம். எமது நாட்டினுடைய நிலைகள் இன்று ஜனாதிபதி சொன்ன சில புள்ளி விவரங்கள், மத்திய வங்கி மற்றும் அரசாங்கம் ஆகியன ஒன்றிணைந்து மேற்கொண்ட நுண் பொருளாதார கேள்வி முகாமைத்துவ முயற்சியின் காரணமாக 2022 செப்டம்பரில் 70% இருந்த பணவீக்கம் 2024 பிப்ரவரியில் 5.9% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்றால் இது எவ்வளவு பெரியதொரு சேவை. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், தேர்தல் மேடைகளில் மீனவர்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம், விவசாயிகளுடைய வாழ்க்கையை பெருக்குவோம் என்றெல்லாம் பல்வேறு ஆசாபாச வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. மீனவர்களுடைய வாழ்க்கை, கல்வித்துறையிலும் வளர்ச்சி, இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்படி செய்வது என்பது தொடர்பான இந்த கேள்விக்கான பதிலை இன்று வரையிலும் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் யாரும் கூறுவதாக இல்லை, அல்லது பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தப்படுகின்ற மேடையிலும் கூறுவதாக இல்லை. எல்லோராலும் சொல்ல முடியும், விவசாயத்தை நாங்கள் மேம்படுத்துவோம், மீனவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைய செய்வோம், எல்லாவற்றையும் சொல்லலாம். ஏன், செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்புவோம், சந்திரனுக்கு நாங்கள் விண்கலம் அனுப்புவோம், எல்லாவற்றையும் சொல்லலாம். எப்படி அனுப்ப போகிறீர்கள், எவ்வாறாக இந்த பணத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள், எனவே உங்களுடைய பொருளாதார முறைமைகள் என்ன என்பது பற்றி. Now, எனவே நாம் சொல்லிக் கொள்கின்ற விடயம், இந்த அப்பாவி மக்களிடம் பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இன்று நடக்கவிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு செயல் வீரனுக்கும் சொல் வீரர்களுக்குமான ஒரு போட்டியாக நான் இன்றைய களத்தை பார்க்கின்றேன். செயல் வீரன் என்பவர் ஒரு நாளும் இந்த நாடு ஆக குறைந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கண்டதென்றால் இந்த 2022 ஆம் ஆண்டுதான். அந்த பூஜ்ஜியமாக மைனஸாக இருந்த வீழ்ச்சியிலிருந்து ஒன்ற பொருளாதாரத்தை முன்னேறிய ஒரு செயல் வீரனுக்கும், இல்லை நாங்கள் நாளை வந்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்கின்ற சொல் வீரர்களுக்குமான ஒரு போட்டியாக இன்றைய அரசியல் களம் மாறி இருக்கின்றது. எனவே மக்கள் சரியானதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கௌரவ அரணி அமரசூரிய, 7 நிமிடங்கள் இருக்கின்றது.
How many minutes do I have?
7 minutes.
Thank you. Stuti Garu Sabhapati Tumani. Ada api dakka navata vatavak Garu Janadhipati Ranil Wickremesinghe parliamentuwata ewilla ohuge adahas idiripat karanawa rate aarthika tattwaya gana deshapalana tattwaya gana vitin vita karana andamata adath eseema kala. ඒක අහගෙන ඉන්නකොට මට හිතුනේ ඇත්ත වශයෙන්ම අපේ රටේ ඉතිහාසය දේශපාලඥයන් සහ නායකයන් විකෘති කරන විදිය අද හොඳටම රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමත් අපිට පෙන්නුවා. ඔහු කතා කරා කවුරුවත් රට බාර ගන්න හිටපු නැති අවස්ථාවක කද ගින්දරට පැනලා වගේ රට බේරගත්තා කියලා. නමුත් ඒ සම්පූර්ණ කතාව නෙවෙයි. මෙතනත් මේ වෙනකොටත් ආණ්ඩුව පැත්තෙන් ගොඩනගන කතාවක් තියෙනවා. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපති වෙන කවුරුවත් රට බාර ගන්න හිටපු නැති අවස්ථාවක ඔහු විතරයි ඉදිරිපත් වුණේ කියලා. ඒක එහෙම ඒක ඇත්තටම සත්‍ය නෙවෙයි. අපි සියලු දෙනාම දන්නවා ඒ කාලය තුල සිද්ධ වුණේ කොහොමද, මොකද්ද සිද්ධ වුණේ, පාලිමේන්තුව තුළ සාකච්ඡා වෙච්ච දේවල් සහ පාලිමේන්තුව තුළ එකඟතාවයක් තුළ නායකයෙක් හොයන්න ගත්ත උත්සාහයක් තියෙන වෙලාවක තමයි ගෝඨාභය හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ රනිල් වික්‍රමසිංහ අගමැති බවට පත් කරේ. ඊපස්සේ ජනාධිපති වෙන්න ඔහු නිතරංගයෙන් පත් වුණේ නැහැ. මේ පාලිමේන්තුව තුළම ඔහුට විකල්ප හැටියට අනුර කුමාර දිසානායක මන්ත්‍රීවරයා, දල සරහ පෙරම මන්ත්‍රීවරයා තරඟ කරා. මේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩුවේ පක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ගේ ඡන්දයෙන් තමයි ඔහු පත් උනේ. එතකොට ඔහුට කියන්න බෑ වෙන කවුරුවත් ඉදිරිපත් උනේ නැහැ කියලා. ඉදිරිපත් උනා. එතකොට මේ ගොඩනගන කතාව තුළ ඔහුත් ආණ්ඩුවත් පෙන්නුම් කරන්න හදන්නේ, ඔහු එක මෙතන මතුත් කරා, මේ පවතින දේට පවතින නායකත්වයට විකල්පයක් නැහැ. එකම උත්තරේ තියෙන්නේ ආණ්ඩුව තුළ, එකම උත්තරේ තියෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිගේ නායකත්වය තුළ කියලා. මේක අතිශයින්ම භයානක තත්වයක්. මේ විකල්පයක් නැහැ කියන කතාව තමයි මේ මොහොතේ තියෙන්න පුළුවන් ප්‍රතිගාමීම අදහස. දේශපාල මේ ආර්ථික අර්බුදයට විකල්පයක් නැහැ, පවතින නායකත්වයට විකල්පයක් නැහැ, මේ පවතින පාර්ලිමේන්තුවට විකල්පයක් නැහැ කියලා මේ විදිහට ජනතාව බිය කරන එක ඇත්ත වශයෙන්ම ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී දෙයක්. විකල්ප හැමතිස්සෙම තියෙනවා. හැම දෙයකම විකල්පයක් තියෙනවා. ජනතාවට අයිතියක් තියෙනවා ඒ විකල්ප ගැන හරියට දැනුවත් වෙලා විකල්ප තෝරගන්න. නමුත් මේ විදිහට බලයේ ඉඳගෙන විකල්ප නැහැ කියන කතාව නැවත නැවත ගොඩනගන්න හදන එක, නැවත නැවත මේ විදිහට ඒක සමාජගත කරන එක තුලින් ඇත්ත වශයෙන්ම කරන්නේ ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී වැඩ සහ අතිශයින්ම භයානක දෙයක්. විකල්ප පිළිබඳ තියෙන සංවාද, විකල්ප පිළිබඳ මතුවෙන්න පුළුවන් සංවාද මර්ධනය කරන්න ගන්න උත්සාහයක්. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා, ජනතාවට අපි කියනවා විකල්ප තියෙනවා. මේක විතරක් නෙවෙයි එකම ක්‍රමය. රනිල් වික්‍රමසිංහ ඇතුළු මේ ආණ්ඩුව විතරක් නෙවෙයි එකම විසඳුම. විකල්ප තියෙනවා. විකල්ප තෝරා ගැනීමේ අයිතිය මේ ජනතාවට තියෙනවා. ඒ විකල්ප පිළිබඳ සංවාද කිරීමට මේ රටේ ජනතාවට අයිතියක් තියෙනවා. නැවත නැවත කියන්න අවශ්‍ය නෑ මම හිතන්නේ. මෙතන අපි ගොඩාක් කතා කරපු දෙයක් ආණ්ඩුව විසිනුත් ජනාධිපති විසිනුත් කියන මේ ආර්ථිකය දැන් ස්ථාවර වෙලා තියෙන, දැන් අපි යන්නේ රිකවරි මෝඩ් එකට කියන එක. ඔහු එතනත් කියනවා පුද්ගලයන්ගේ කතා නෙවෙයි වැදගත් වෙන්නේ, සමස්ත ජනතාව සහ කියලා ඔහු ඉදිරිපත් කරන දත්ත ටිකක් තියෙනවා. ඔව්, ආර්ථිකයට දත්ත අවශ්‍යයි, ආර්ථිකයට නිර්ණායක අවශ්‍යයි. ඒක ගැන අපි ඒවා ප්‍රතික්ෂේප කරන්නේ. නමුත් ඒවා පමණින් අපිට ආර්ථිකයක් ගැන කතා කරන්න බෑ. මිනිසුන්ගේ ජන ජීවිත, මිනිසුන්ගේ කතන්දරත් මෙතන වැදගත්. ආර්ථිකය එදිනෙදා ජීවිතවලට බලපාන විදිය ගැන කතා කරන එකත් වැදගත්. ආර්ථිකයක් තියෙන්නේ නිර්ණායක සඳහා පමණක් නෙවෙයි. ආර්ථිකයක් අවසානයේ වැඩ කරන්න ඕනේ රටේ ජනතාවක් වෙනුවෙන්, රටේ ජනතාවගේ ජීවිත සුවපත් කිරීම සඳහා. එතකොට ඒක සිද්ධ වෙන්නේ නැත්නම් එහෙනම් ඒ ආර්ථිකයේ ගැටලුවක් තියෙනවා. මොන නිර්ණායක ඉදිරිපත් කරා නිර්ණායක වලින් කියන්නේ පෙන්නුම් කරන්න පුළුවන් කතාවේ එක කොටසක් පමණ. එතකොට ඒ විදියට ජන ජීවිතය තුළ ඇතිවෙන අත්දැකීම්
Honorable Member, you have two more minutes.
Thank you. ප්‍රතික්ෂේප කිරීම අපි දකින විදියට නැවත වතාවක් ඇත්ත වසන් කිරීමට ගන්න උත්සාහයක්. අනිත් කතාව තමයි මේ ආණ්ඩුව ආර්ථිකය ගැන කතා කරාට, ආර්ථිකය ඉස්සරහට දාලා කතා කරාට, නිරන්තරයෙන්ම මේ ගේන පනත් හරහා සිද්ධ වෙනේ ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී, ප්‍රජාතන්ත්‍ර අවකාශය දුර්වල කරන, ප්‍රජාතන්ත්‍රවාදයේ දුර්වල කරන ගන්න උත්සාහයන් ගැනත් අපේ අවධානය තිබිය යුතුයි. පනත් ඉදිරිපත් කරනවා තමයි. නමුත් ඒ පනත් හරහා ප්‍රජාතන්ත්‍රවාදයේ දුර්වල කීම බහුතරයක් ජනතාවගේ අදහස් පාලනය කිරීමටත්, අදහස් මර්ධනය කිරීමටත් ගන්න උත්සාහයන් ඇත්ත වශයෙන්ම ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී සහයකින් පෙන්නුම් කරනවා. මේ ආණ්ඩුවටත් ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහටත් ප්‍රජාතන්ත්‍රවාදය කියන්නේ ආභරණයක්, සංකල්පයක් පමණයි. ඇත්ත අර්ථවත් ප්‍රජාතන්ත්‍රවාදය කියන්නේ ජනතාවගේ සහභාගිත්වය සහ ජනතාවට ඇහුම්කන් දෙන සහ ජනතාවට තමන්ගේ අදහස් ප්‍රකාශ කිරීමට තියෙන තත්ත්වය. ඒ තත්ත්වය මර්ධනය කිරීමට මේ ආණ්ඩුව ගන්න පියවර ගැන මං හිතන්නේ අපි සියලු දෙනාම ගොඩක් කතා කරන්න ඕනේ. අවසාන වශයෙන් ගරු සභාපතිතුමනි, ජනාධිපතිතුමා කිව්වා ඔහු සුරංගනා කතා කියන්නේත් නැහැ, සිහින ගැන කතා කරන්නේත් නැහැ කියලා. මම මේක කියලා අවසන් කරන්නම්. රටක් දියුණු වෙන්නත්, රටකට පවතින්නත් සංඛ්‍යාලේඛන විතරක් මදි ගරු අමිතතුමනි. අපිට සිහින අවශ්‍යයි, බලාපොරොත්තු අවශ්‍යයි. සිහින සහ බලාපොරොත්තු ගැන විශ්වාසයක් ඇති කරන නායකත්වයක් අපිට අවශ්‍යයි. විශේෂයෙන්ම තරුණ තරුණියන්ගේ සිහින සහ බලාපොරොත්තු විනාශ කරපු නායකයෙක් ඔය විදිය කතා කියන එක ගැන අපි පුදුම වෙන්න ඕනේ නැහැ. නමුත් සිහින අවශ්‍ය රටක් මේක. සිහින බිඳ වැටිලා තියෙන රට. ජනතාවට තමන්ගේ අනාගතය ගැන විශ්වාසය බිඳ වැටුණු රට. ඒ විශ්වාසය ගොඩනගෙන්න ඕනේ. ඉතින් අපි නැවත වතාවක් අවධාරණය කරන්නේ මේක මේ ඇත්ත වශයෙන්ම අද කරේ ඔහුගේ මැතිවරණ ක්‍රියාවලිය ආරම්භ කිරීමට කරපු ප්‍රකාශය. නමුත් අපි බලමු ජනතාව මේ වෙනකොට ඇත්ත තේරුම් අරගෙන තියෙන්නේ. ඒ අනුව මැතිවරණ සුදුසු පිළිතුර ලැබී කියලා විශ්වාස කරනවා. බොහොම ස්තුතියි.
Thank you very much.